இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபாவு தாபியங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ இருக்கின்ற அனைத்து மோமின்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்தில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறு, பயந்து கொள்ளுமாறு, தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியல் செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, மோமின்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் வஹியின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக வழிகாட்டியிருக்கிறார். மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து விடயங்கள், உலகம் சார்ந்த விடயங்கள், மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் சந்திக்க இருக்கின்ற மறுமையுடைய வாழ்வு சம்பந்தமாக, எல்லா விடயங்களையும் அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு வஹியின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக வழிகாட்டியிருக்கிறான். ஒரு மனிதன் அவனுடைய குடும்ப உறவு, ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு ஊரை தலைமை தாங்குகின்ற ஒரு தலைவர், ஒரு சமூக தலைவர், அவருக்கான முன்மாதிரிகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்தே ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு சம்பவத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக பேசியிருக்கிறார். உலகத்தை ஆண்டவர்கள், உலகத்தை நிர்வகித்தவர்கள், உலகத்துக்கு தலைமை தாண்டியவர்கள் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா மிருகங்களை நிர்வகிக்கக்கூடிய, பறவைகளை நிர்வகிக்கக்கூடிய, காற்றை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை, பதவியை, தலைமைத்துவத்தை, அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தார். எனவே குடும்பத்தை ஆளக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் அவனுக்கான முன்மாதிரி, ஊரை ஆள்கின்ற ஒரு ஊர் தலைவர், சமூகத்தை ஆள்கின்ற சமூக தலைவன், ஏன் உலகத்தையே ஆண்ட ஒரு தலைவனுடைய வாழ்வின் முன்மாதிரி, அவரிடத்தில் என்னென்ன குணங்கள், தகமைகள் காணப்பட வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே நபிமார்களுடைய சம்பவங்களினூடாக நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள், அந்த அடிப்படையில் உலகத்தில் ஒவ்வொரு சாராரும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு விடயத்தை நிர்வகித்துக் கொண்டு, தலைமை தாங்கிக் கொண்டு, கட்டுப்படுத்திக் கொண்டு உலகத்திலே இருக்கிறார்கள். ஒரு கணவரை எடுத்துக்கொண்டால் அவர் குடும்பத்தை கட்டுப்படுத்துகிறார், குடும்பத்தை நிர்வகிக்கிறார். கண்ணியமானவர்கள், அந்த அடிப்படையில் இப்படியான எல்லா விடயங்களுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியை இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிறது. வேறு எந்த மதங்களிலும் எந்த கலாச்சாரங்களிலும் சொல்லப்படாத அளவுக்கு தலைமைத்துவம், நிர்வாகம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சம்பந்தமாக இஸ்லாம் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஒரு ஊர், முஸ்லிம் ஊர், இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்பதை உலகத்திலே அடையாளப்படுத்தக்கூடிய இடங்கள் தான் பள்ளி வாசல்கள். ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்பதற்கான அடையாள சின்னம் அது பள்ளிவாசல். அல்லாஹு தஆலா பள்ளிவாசல்களை ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று வர்ணிக்கிறான். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒன்று அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உலகத்தில் நிரூபிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்களில் நடைபெறுகின்ற சகல வணக்கங்களும் இபாதத்துக்களும் இறைவன் இருக்கிறான், இறைவனை நாம் நம்பியிருக்கிறோம் என்பதை உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகிறது பள்ளிவாசல். நன்னியமானவர்களே, இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிவாசல்கள் யாரு கட்டினாலும் எந்த நாட்டுடைய உதவியினால் கட்டப்பட்டாலும் பள்ளிவாசல்கள் என்பது இறைவனுக்கு மாத்திரமே சொந்தமானது. வன்னல் மசாஜித் லில்லாஹ், மலைகளையும் கடல்களையும் வானங்களையும் பூமிகளையும் எனக்கு சொந்தம் என்று சொன்ன அல்லாஹ் பள்ளிவாசல்களும் எனக்கு சொந்தமானது. இதனால்தான் பள்ளிவாசல்கள் வக்ஃப் செய்யப்படுகிறது. தனி நபருடைய அதிகாரம் தனி நபர்களுடைய கட்டுப்பாட்டில் பள்ளிவாசல்களை இயக்க முடியாது. இது அரசாங்கம் போட்ட சட்டம் அல்ல, அரசாங்கம் போட்ட சட்டம் அல்ல, அல் குர்ஆன் சொல்கிற சட்டம், அல்லாஹ் போட்ட சட்டம். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்கள் தனி நபருடைய கட்டுப்பாட்டில் வீட்டு சொத்துக்களை போன்று பள்ளிவாசல்களை நடாத்த முடியாது. கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்கள் இறைவனுக்கு சொந்தமானது. காலங்களுக்கு ஏற்றவாறு, தகமைகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு பட்டவர்கள் பள்ளிவாசல்களை அவர்களுடைய கண்காணிப்பில் சமூக சேவை என்ற உணர்வில் பள்ளிவாசல்களை பராமரிக்கலாம், நிர்வகிக்கலாம். ஆனால் அது எனது சொத்து, எனக்கு சொந்தமானது என்று தனிநபருடைய பெயரில் பள்ளிவாசல்களை அமைக்க முடியாது. அங்கு வேற்றுமைகள் இருக்க முடியாது. எல்லோருக்கும் சொந்தமான கலிமா சொன்ன ஒவ்வொருவரும் அவர்களுடைய இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்கு அங்கு அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. எனவே ஒரு குடும்பத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்ன இஸ்லாம் சொன்ன மார்க்கம் இந்த பள்ளிவாசல்களை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், பள்ளிவாசல்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், இறைவனின் வீட்டை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், அவர்களுக்கான தகமைகள், அவர்களுக்கான நிபந்தனைகள், இவைகள் அனைத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசல்களை பராமரிப்பது நிர்வகிப்பது அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. அமைச்சு பதவி, ஆனால் பள்ளிவாசல்களை பாராளுமன்றங்களை போன்று நிர்வாகங்கள் செயல்பட முடியாது. அரசியல்வாதிகளை போன்று அதிகாரம் கையில் இருக்கிறது, எதையும் எப்படி எந்த நேரத்திலும் எதையும் செய்யலாம் என்ற உணர்வோடும் செயல்பட முடியாது. கட்டுப்பாடுகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, தலைமைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்களை நிர்வகிக்க கூடியவர்கள் இறைவனின் பள்ளிவாசலை நாங்கள் பராமரிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் உலக லாபங்களை எதிர்பார்த்து செய்ய முடியாது. சில பேர்கள் பள்ளி வாசலை நாங்கள் தலைமை தாங்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவார்கள். ஆனால் அவர்களுடைய பின் நோக்கம் என்னவென்றால், பள்ளி வாசல்களில் நிர்வகிக்கதின் மூலமாக, நிர்வாகத்தில் உள்வாங்கப்படுவதின் மூலமாக நாங்கள் மக்களுக்கு நல்ல சமூக சேவைகளை செய்ய வேண்டும். பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், சமூக சேவைகளை மக்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் ஊடாக செய்து மக்களுக்கு மத்தியில் எனக்கென்ற ஒரு பெயர் கிடைக்க வேண்டும், அதன் ஊடாக எதிர்காலத்தில் நான் அரசியலில் குதிக்க வேண்டும். 2 வருடங்கள் 3 வருடங்கள் பள்ளி வாசலில் நிர்வாகத்தில் இருந்தவர் அதனூடாக அவருடைய பிரபல்யத்தை மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தி அரசியலிலே குதிக்கும் நோக்கத்திலும் பல பேர்கள் நிர்வாகங்களே கையில் எடுப்பதுண்டு. கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் பள்ளி வாசலை நிர்வகிக்க வேண்டுமாக இருந்தால் உலக லாபங்களை எதிர்பார்க்க கூடாது, உலக லாபங்களை எதிர்பார்க்க கூடாது. இறைவனுக்காக மக்கள் எங்களை குறை சொல்லலாம், குறை காணலாம், விமர்சிக்கலாம். இறைவனை பயந்து இறைவனுடைய மாளிகைக்கு நாங்கள் சேவை செய்கின்ற சேவகர்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் கட்டளை அதிகாரிகள் அல்ல, நிர்வாகிகள் என்பவர்கள் நானும் நிர்வாகத்துக்குள்ளால் உள்வாங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இதை ஒரு பதவியாக பார்க்க வேண்டாம், இது ஒரு சேவையாக பாருங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் ஆக சிறந்த பள்ளிவாசல், முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுகிறார்கள். கட்டிய 2 நபிமார்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் இப்ராஹிமோடும் இஸ்மாயிலோடும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். கண்ணியமானவர்கள், யார் அவர்கள்? வியாபாரிகள் அல்ல, தொழிலதிபர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை சுமந்த 2 நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில் அன் தஹிரா பைதி, என்னுடைய மாளிகை காபத்துல்லாவை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? என்னுடைய காபத்துல்லாவை நீங்கள் கிளீன் பண்ண வேண்டும், கிளீன் பண்ண வேண்டும். கட்டிவிட்டீர்கள், கட்டி முடிந்ததற்கு பின்னால் சென்று விடாமல் அதை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கைகளினால் அந்த காபத்துல்லாவை சுத்தம் செய்யுங்கள், சுத்தம் செய்ய வேண்டும் என்று இப்ராஹிமோடும் இஸ்மாயிலோடும் நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். யாருக்கு தெரியுமா? லித்தாயிபீன வல் ஆகிபீன வர் ருக்கஈஸ் ஸுஜூத், என்னுடைய பள்ளிவாசலுக்கு வந்து தவாப் செய்யக்கூடியவர்கள், இஸ்திகாஃபில் இருக்கக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள், இப்படியான என்னுடைய அடியார்களுக்காக பள்ளிவாசலை சுத்தம் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, ஒரு பள்ளிவாசலில் நிர்வாகத்துக்குள்ளால் நான் வர வேண்டும், அதனூடாக இறைவனுடைய மாளிகையை சிறப்பாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை தன்மை பணிவு, பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். நாங்கள் சேவகர்கள், நாங்கள் சேவை செய்யக்கூடியவர்கள். சேவை உணர்வோடுதான் நிர்வாகங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். சகோதரர்களே, 2 நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சில நேரங்களில் பள்ளி வாசல்களை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் இல்லாத நேரத்தில் நிர்வாகத்தில் இருக்கின்ற நாங்கள் சுத்தம் செய்கின்ற பணிகளிலும் ஈடுபட வேண்டும். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நாங்கள் அந்தஸ்திலே குறைந்தவர்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நபிமார்களில் ஆகவும் சிறந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசலை கிளீன் பண்ணுங்க. எனவே கண்ணியமானவர்களே, அடிப்படை அம்சம் பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இரண்டு புனித ஸ்தலங்களை கொண்ட ஒரு நாடு மக்கா, காபத்துல்லாவையும் மதீனாவில் இருக்கின்ற மஸ்ஜிதுன் நபவியையும், இரண்டு புனித ஸ்தலங்களை கொண்ட நாடு சவுதி அரேபியா. இந்த நாட்டில் மன்னருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. சவுதி என்ற நாடு தனித்துவம் பெற்ற நாளில் இருந்து யாரெல்லாம் அந்த நாட்டை ஆண்டார்களோ, ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ, ஆள இருக்கின்றார்களோ, அவர்கள் அவர்களை ஒரு நாளும் மன்னர்கள் என்றோ, ராஜாக்கள் என்றோ, ஜனாதிபதிகள் என்றோ அடையாளப்படுத்துவது கிடையாது. அவர்கள் அடையாளப்படுத்துவது என்ன தெரியுமா? ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன். இரண்டு புனிதஸ்தலங்களுக்கும் சேவை செய்கின்ற சேவகன். அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர்களுடைய பெயரை எழுதிவிட்டு ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன், இரண்டு பள்ளிவாசல்களின் சேவகர்கள். ஹாதிம் என்றால் வேலைக்காரர்கள். எனவே கண்ணியமானவர்களே, பள்ளிவாசல்களை நிர்வகிப்பது அது ஒரு அமானிதம், அது ஒரு சேவை என்ற உணர்வோடுதான் நிர்வாகங்களை நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அப்படியான தன்மை உள்ளவர்கள், பணிவோடு செயல்படக்கூடியவர்கள், அப்படியானவர்களைத்தான் நாங்கள் பொறுப்புகளுக்கு அமர்த்த வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே குர்ஆன் ஒரு சமூகம், பள்ளி வாசல் ஒரு ஊருடைய கண் என்று சொல்வார்கள், முஸ்லீம்களுடைய அடையாளம் என்று சொல்வார்கள். எனவே பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வெறுமனே பள்ளிவாசலுடைய இபாதத்துடைய விடயங்களை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஊருடைய பிரச்சனை, சமூகத்தின் பிரச்சனை, வறியவர்களின் பிரச்சனைகள், இவைகளை இனம் கண்டு அவைகளுக்காக ஆலோசித்து சரியான முறையிலே தீர்வுகளை காணக்கூடியவர்களாக அதற்கான தகவை அவர்களிடத்திலே காணப்பட வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பள்ளிவாசல் நீதிமன்றமாக செயல்பட்டது, பள்ளிவாசல் பல்கலைக்கழகமாக செயல்பட்டது, பள்ளிவாசல் மருத்துவமனையாக செயல்பட்டது. அதே போன்று ஏழைகளின் விவகாரங்கள், பிரச்சனைகளை ஆலோசித்து அவைகளுக்கான தீர்வுகளை காணுகின்ற இடமாகவும் பள்ளிவாசல்கள் திகழ்ந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள், இதனால் தான் குர்ஆன் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கின்ற போது பல இடங்களில் பல விடயங்களை சொல்லிவிட்டு ஒரே இடத்திலே நான்கு விடயங்களை சொல்கிறது. அடிப்படையான நான்கு விடயங்கள், நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படியானவர்களை ஊர் மக்கள் நிர்வாகத்துக்கு தேர்வு செய்ய வேண்டும். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பராமரிப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் அவர்கள் ஈமான்தாரிகளாக இருக்க வேண்டும். நான்கு அடையாளங்களை நிர்வாகிகளிடத்தில் காணப்பட வேண்டிய நான்கு அம்சங்களை குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கிறது. அசா உலாயிக ஐயகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். பணிவுத்தன்மை இருக்க வேண்டும். அதே போன்று நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தருவாயாக. முஸ்லீம்களாக வாழ்கின்ற நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்கின்றோம்.
அல்லாஹ் சொல்கிறான், அப்படியான ஹிதாயத்தை பெற்றவர்கள் தான் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும். ஹிதாயத்தை பெற்றவர்களின் அடையாளம் நான்கு. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இறைவனை அவர்கள் நம்ப வேண்டும், இறைவன் மீது விசுவாசம் கொள்ள வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும். இது ஒரு பொறுப்பு, அமானிதம். இதை பற்றி அல்லாஹ் கேட்பான், எனக்கு மரணம் இருக்கிறது, மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் நான் செய்த அனைத்து அசைவுகளை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான் என்ற மறுமை சார்ந்த அச்சம், பயம், நம்பிக்கை பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்களிடத்திலே காணப்பட வேண்டும். இரண்டாவது, உலமாக்கள் இரண்டு அர்த்தங்களை சொல்கிறார்கள். முதலாவது, அவர் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும், இமாம் ஜமாஅத்தோடு தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பள்ளிவாசல்கள் என்பது வெறுமனே இபாதத்துக்களை மாத்திரம் மையமாக கொண்டு நடைபெறுகின்ற நிறுவனங்கள் அல்ல. அங்கு சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் காணப்பட வேண்டும். ஊர் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு நீதிமன்றமாகவும் பள்ளிவாசல் செயல்பட வேண்டும். ஐந்து நேரம் ஊர் மக்கள் பள்ளிவாசலிலே ஒன்று சேர்கிறார்கள், வாரத்தில் ஒரு தடவை ஜும்மாவுக்காக ஒன்று சேர்கிறார்கள், வருடத்தில் இரண்டு பெருநாட்களுக்காக பள்ளிவாசல்களில் ஒன்று சேர்கிறார்கள். தொழாத ஒருவர், தொழுகை இல்லாத ஒருவர் நிர்வாக தலைவராக, நிர்வாகத்தின் உறுப்பினராக, பொருளாளராக, செயலாளராக வந்தால் ஊர் மக்களுடைய நிலை, ஊர் மக்களின் வறுமை, ஊர் மக்களின் பிரச்சினை, சமூகத்தின் பிரச்சினைகள், தேவைகளை அந்த மனிதன் எவ்வாறு அடையாளம் காண்பார்? இதனால்தான் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள், தொழுகையாளிகள், ஊர் மக்களோடு தொடர்பு படக்கூடியவர்கள், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்றவர்கள் நிர்வாகிகளாக வர வேண்டும். கண்ணியமானவர்களை, சில பகுதிகளில் நிர்வாகத்தில் சில உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், அவர்கள் ஊரில் வாழக்கூடியவர்களாகவும் இல்லை, வெளி பிரதேசங்களில் வாழ்வார்கள். வருடத்தில் ஒரு தடவை, வருடத்தில் இரண்டு தடவைகள் அவர்களுடைய மஷூராக்களில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இப்படியானவர்கள், இந்த அளவுக்கு வேலை பழுவோடு இருக்கக்கூடியவர்களை தயவு செய்து நிர்வாகத்தில் உறுப்பினர்களாக கூட போடக்கூடாது. ஏன்? ஊருடைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் அடையாளம் காணக்கூடிய தொழுகையாளியாக, பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, எத்தனையோ நல்ல தன்மைகள் இருக்கின்ற போது இறைவன் மூன்றாவது ஒரு முக்கியமான அடையாளத்தை சொல்கிறான், நிர்வாகத்தில் சில போது செல்வந்தர்களும் உள்வாங்கப்பட வேண்டும். படித்தவர்கள், தொழுகையாளிகள், சமூக உணர்வோடு வாழக்கூடியவர்கள், செல்வந்தர்களும் உள்வாங்கப்பட வேண்டும். ஏன்? சில நேரத்தில் பள்ளியுடைய தேவைகள் வருகின்ற போது நாங்கள் வசூலுக்கு செல்வதற்கு முன்னால் அப்படியான செல்வந்தர்கள் முன்வந்து அந்த விடயங்களை செய்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனை செல்வத்தை மாத்திரம் சொல்லவில்லை, ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? செல்வந்தர்கள். கண்ணியமானவர்களே, எந்த செல்வந்தனிடத்திலே ஜகாத் கொடுக்கும் தன்மை இல்லையோ அவர் ஏழைகளின் உரிமையை, ஏழைகளின் இலக்கத்தை, ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகளை அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் நிர்வாகத்துக்குள்ளே எடுத்தால் பள்ளிவாசலில் பொது சொத்துக்கள் இருக்கும், சந்தா பணம் இருக்கும், பள்ளிவாசலுடைய பொது உடைமைகள் இருக்கும். ஏழைகளின் உரிமையை கொடுக்காத ஒருவரை, ஏழைகளின் ஹக்கை கொடுக்காத ஒருவரை நீங்கள் நிர்வாகத்துக்கு எடுத்தால் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியதை அவர் கொடுக்கவில்லை என்றால் ஏழைகளின் சொத்தை அவர் திருடியிருக்கிறார் குர்ஆன் சொல்கிறது. எனவே இப்படியானவர்கள், செல்வம் இருக்கிறது ஆனால் ஜகாத் கொடுப்பதில்லை என்றால் அவர்களை நீங்கள் நிர்வாகிகளாக, நிர்வாக தலைவர்களாக நீங்கள் அவர்களை தேர்வு செய்தால் பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்படாது. மனிதர்களுக்கு போய் சேர வேண்டிய, ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய உரிமைகள் உடைமைகள் போய் சேராது. இதான் குர்ஆன் சொல்கிறது. செல்வந்தர்களாக இருந்தாலும் ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜகாத் கொடுக்கக்கூடியவனிடத்திலே சமூக உணர்வு இருக்கும். அதனால் ஜகாத் கொடுக்கின்ற செல்வந்தர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். தொழுகையாளிகள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள், செல்வத்தோடு சமூக உணர்வோடு ஜகாத் கொடுக்கின்றவர்கள். நான்காவது அடையாளத்தை, அடிப்படை அடையாளத்தை குர்ஆன் சொல்கிறது, வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அவர்கள் ஊருடைய ஒரு பிரச்சனை வருகின்ற போது, சமூகத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது, பள்ளிவாசலில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது, நிர்வாகிகளில் சிலர் யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். அதனால் ரவுடிசம் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை, ஆதிக்கம் செலுத்த சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. ஹக்கென்று வருகின்ற போது, உண்மை என்று வருகின்ற போது, உரிமைகள் என்று வருகின்ற போது, பள்ளிவாசலுடைய சொத்து அநியாயம் செய்யப்படுகிறது அல்லது பள்ளிவாசலுடைய சொத்துக்களில் இருந்து, கடைகளில் இருந்து வர வேண்டிய கூலிகள் வருவதில்லை என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வை தவிர நாம் உண்மைக்காக சத்தியத்திற்காக யாரையும் அஞ்ச மாட்டோம் என்று சொல்பவர்களை நிர்வாகத்திலே தேர்வு செய்து கொள்ளுங்கள். உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, வக்ஃப் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இஸ்லாம் சொல்கிறது, பலசாலிகளும் இறைவனை மாத்திரம் அஞ்சக்கூடியவர்களும் நிர்வாகங்களிலே உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அல் குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கிறது, வஃபாஸா உலாயிக ஐய கூனு மினல் முஹ்ததீன், இவர்கள் தான் முஹ்ததீங்கள். நான்கு அடையாளம், ஈமான், தொழுகை, ஜகாத், யாருக்கும் அஞ்சாமல் இறைவனை மாத்திரம் அஞ்சக்கூடிய தன்மை, அதே போன்று கண்ணியமானவர்களை பணிவுத்தன்மை, அதே போன்று கண்ணியமானவர்களை நீதம் இருக்க வேண்டும், அதிகாரத்தை பெறக்கூடியவர்கள், பொறுப்புகளை தாங்கக்கூடியவர்கள். ஊருடைய பிரச்சனைகள் வருகின்ற போது, ஊரில் காணப்படுகின்ற குடும்ப பிரச்சனை, சமூக பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற போது பள்ளி நிர்வாகிகள் அதனை தீர்க்க வேண்டும். மஷூராவின் அடிப்படையிலே பள்ளி நிர்வாகத்தின் தலைவன் ஊருடைய தலைவனாக கருதப்படுகிறார். எனவே சர்வ அதிகாரத்தோடு, சர்வ அதிகாரத்தோடு செயல்படக்கூடியவர்களையும் நிர்வாகங்களுக்கு தேர்வு செய்யக்கூடாது. கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்கள், சில விடயங்களை ஊர் மக்களோடு ஆலோசிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது, சில விடயங்கள் நிர்வாக உறுப்பினர்களோடு ஆலோசிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. எனவே ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவனாக தேர்வு செய்யப்படக்கூடியவர் எதையும் ஆலோசனையின் அடிப்படையிலே, மஷூராவின் அடிப்படையிலே செயல்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை ஆண்டார்கள், சமூகத்துக்கு தலைமை தாங்கினார்கள், உலக மக்களுக்கு தலைவனாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஐது அஹதன் அக்ஸர மஷூரத்தன் மின் ரசூலில்லாஹ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அதிகமாக மஷூரா செய்யக்கூடிய, கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய யாரையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கவில்லை. மஷூரா செய்ய வேண்டும். மஷூராவின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவு, அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, ஹைர் இருக்கிறது சகோதரர்களே, ஹைர் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லாத நேரம் உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் இந்த சமூகத்தில் புது புது பிரச்சனைகள் உருவாகலாம், புது புது விடயங்கள் உருவாகலாம். ஃபமா தஅமுருனி யா ரசூலல்லாஹ், அப்படியான காலகட்டங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தாருங்களே யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாவிரு அல் ஃபுகஹா, உங்களுடைய ஊரிலே நீங்கள் ஒரு பிரச்சனையை கண்டால், ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டால், அதற்கான தீர்வுகளை நீங்கள் காண்கின்ற போது உலமாக்களோடு மஷூரா செய்து கொள்ளுங்கள். நிர்வாகத்தில் உலமாக்களும் உள்வாங்கப்பட வேண்டும். இருக்கின்ற தீர்வுகளை சமூகத்துக்கு சொல்பவர்கள் தான் உலமாக்கள். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அலியே, அந்த காலத்தில் நீங்கள் நிர்வாகிகளாக இருக்கின்ற போது பிரச்சனைகள் வந்தால் அதனை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே தீர்வுகளை சொல்லாமல் உலமாக்களோடு ஆலோசித்து மஷூரா செய்து முடிவுகளை சொல்லுங்கள். வலா தும்து இலா ஹாஸா, தனி நபர்களிடத்தில் போய் தனி நபர்கள் சொல்கின்ற விடயங்களை கேட்டு தீர்ப்பு வழங்காமல் மஷூராவின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பில் இஸ்லாமிய சகோதரர், எனவே மஷூரா செய்யக்கூடிய தன்மை உள்ளவர்கள், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர்கள், எல்லோருடைய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை கொண்டவர்கள், இப்படியானவர்களைத்தான் நிர்வாகத்திலே நாங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக சொல்கிறது. எனவே அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் தகுதி உள்ளவர்கள் இருப்பார்கள், இப்படியான தகுதி இல்லாதவர்களும் இருப்பார்கள். தகுதி உள்ளவர்களில் சில பேர் வாயால் கேட்டு வருவார்கள், தகுதி உள்ளவர்களில் சில பேர் பொறுப்புகளுக்கு வராமல் மௌனமாக இருப்பார்கள். மூன்று கூட்டத்தார் உலகத்தில் இருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் மூன்று கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் நிர்வகிப்பதற்கு தகுதியானவர்கள், அவர்கள் வாயினால் பொறுப்புகளை கேட்டு வருவார்கள். இரண்டாவது சாரார் தகுதி இருக்கிறது, ஒதுங்கி போவார்கள். மூன்றாவது சாரார் தகுதி இல்லை, ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் அதில் சில பேர்கள் ஊரையும் சமூகத்தையும் நிர்வாகத்தையும் குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். வக்ஃப் சபையிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை பார்த்தால் பெரும்பாலான பிரச்சனை ஊர் மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் அல்ல, பழைய நிர்வாகத்துக்கும் புதிய நிர்வாகத்துக்கும். இந்த பிரச்சனையை உருவாக்கியது யார் என்று பார்த்தால் பழைய நிர்வாகிகளோ புதிய நிர்வாகிகளோ அல்ல, நிர்வகிப்பதற்கு தகுதி இல்லாத கூட்டத்தில் சில பேர்கள் சமூகத்தையும் ஊரையும் இரண்டு சாராரையும் குழப்பி என்ன செய்து விடுவார்கள். சில நேரத்தில் பள்ளி நிர்வாகம் மாறுகின்ற போது பள்ளியுடைய கலரும் மாறிவிடுகிறது, பள்ளியுடைய பேரும் மாறுகிறது, நல்லா பத்திக் கொண்டிருந்த லைட் மாறுகிறது, நன்றாக 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் 30 வருடம் இமாமாக இருந்த இமாமையும் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். காரணம் என்னவென்று பார்த்தால் மூன்றாவது ஒரு சாரார், நிர்வகிப்பதற்கான அடிப்படை தகவல் இல்லாதவர்கள். இவர்கள் பழைய நிர்வாகத்தையும் குழப்புவார்கள், புதிதாக வந்தவர்களையும் குழப்புவார்கள், ஊரையும் இரண்டாக பிடித்து விடுவார்கள், சில நேரங்களில் பள்ளி இமாமையும் முஅத்தினையும் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இவர்களை குர்ஆன் துரோகிகள் என்று சொல்கிறது. இவர்களை குர்ஆன் துரோகிகள் என்று சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ வர்ரசூல் வதகூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஆலமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். முஸ்லீம்களின் நம்பிக்கை, முஸ்லீம்களுக்கு ஊர் மக்களுக்கும் பிளவுகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கி அவர்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, சில போது தகுதியானவர்கள் நல்ல நோக்கத்தோடு அன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்த் நாட்டிலே இருக்கிறார்கள், எகிப்த் நாட்டின் மன்னன் முஸ்லீம் அல்லாத ஒருவன் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறான், எகிப்த் நாட்டின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், எகிப்துடைய பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். யாரிடத்திலும் அந்த தகுதி கிடையாது, என்னிடத்திலே அந்த தகுதி இருக்கிறது என்று அந்த தகுதியை அந்த மன்னனிடத்திலே வந்து சொல்கிறார்கள். இது அல்லி அலா ஹசாயினில் அருள், எகிப்து நாட்டுடைய பொருளாதார பொறுப்பை பொருளாதார அமைச்சை எனக்கு தாருங்கள். ஏன் தெரியுமா, வாயால் பொறுப்பை கேட்டார்கள், அவரிடத்தில் அதற்கான ஆளுமை இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையில் அழகானவர்கள், அழகை சொல்லி அவருடைய செல்வத்தை சொல்லி பொறுப்பை கேட்கவில்லை. எந்த பொறுப்புக்காக தான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்த பொறுப்பை அமானிதமாக செய்வதற்கான ஆளுமையை சொன்னார்கள். சொன்னார்கள், எகிப்துடைய பொருளாதார பொறுப்பு எனக்கு தாருங்கள், வாயால் கேட்டார்கள். நான் சொன்னேன், தகுதி உள்ள சில பேர்கள் வாயால் கேட்டு வருவார்கள், ஆனால் சுயநல உணர்வோடு அல்ல, சமூக அக்கறையோடு வர வேண்டும். பக்கப்பு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், பள்ளிவாசலை நன்றாக கட்ட வேண்டும், ஊர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தொழுகையாளிகளை உருவாக்க வேண்டும், இபாதத்து செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தகுதி உள்ளவர்கள் வாயால் கேட்டு வருவதிலும் பிரச்சனை கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னிடத்தில் இரண்டு தன்மைகள் இருக்கிறது, இந்த இரண்டும் சமூகத்தையும் ஊரையும் ஆளக்கூடியவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். முதலாவது, நான் நம்பிக்கையாக செயல்படுவேன், மோசடி செய்ய மாட்டேன், நம்பிக்கையாக செயல்படுவேன். ஏன், ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதிதான் அமானத். லா ஈமான இல்லல்ல அமானத் லஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பயான்களிலும் தக்வாவை வலியுறுத்துவதை போன்று, லா ஈமான லிமல்ல அமானத் லஹு, யாரிடத்தில் நம்பகத்தன்மை எடுத்த பொறுப்பை சரியாக செய்கின்ற தகவையும், நம்பிக்கைக்கு யாரெல்லாம் மோசடி செய்வார்களோ, நம்பகத்தன்மை யாரிடத்தில் இல்லையோ அவர்களிடத்தில் ஈமானே கிடையாது என்ற ஹதீஸை ஒவ்வொரு பயான்களிலும் நபி அவர்கள் சொல்வார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னிடத்தில் நம்பகத்தன்மையும் இருக்கிறது, என்னிடத்தில் அறிவும் இருக்கிறது. தொழுகையை பற்றி எனக்கு தெரியும். இமாம் இல்லாத நேரத்தில் தொழுகை நடாத்துவதற்கும் நிர்வாகிகளுக்கு தகுதி இருக்க வேண்டும். அகாம சலா என்றால் வெறுமனே தொழுவது மாத்திரமல்ல, தொழுவிப்பதற்கான அறிவும் இருக்க வேண்டும். இமாமிடத்தில் என்னென்ன தன்மைகள் காணப்பட வேண்டுமோ, என்னென்ன சூறாக்கள் இமாம் தெரிந்திருக்க வேண்டுமோ, அப்படியான சூறாக்களும் நிர்வாகத்தில் வரக்கூடியவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எகிப்துடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான அறிவு என்னிடத்தில் இருக்கிறது, என்னை நியமிங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பை ஒப்படைப்பது, நான் மேலே சொன்ன அந்த தன்மைகள் இல்லாதவர்களை நிர்வாகத்துக்கு நாங்கள் கொண்டு வருவது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய துரோகியார் தெரியுமா, முஸ்லீம்களை காட்டி கொடுப்பவன் அல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக பேசுபவன் அல்ல. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய சுயநலத்துக்காக தகுதியான ஒருவர், பொறுப்புக்கு தகுதியான ஒருவர் இருக்கும் போது தகுதி இல்லாத ஒருவரை தன்னுடைய சுயநலத்துக்காக யாரெல்லாம் தலைவர்களாக நிர்வாகிகளாக தேர்ந்தெடுப்பார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய துரோகிகள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தகுதியானவர்கள் முன்வந்தால், தகுதி அவர்களிடத்தில் காணப்பட்டால் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கலாம். தகுதி இல்லாதவர்களை நாங்கள் பொறுப்புகளுக்கு கொடுப்பது உலகம் அழிந்துவிடும், உலகம் அழிந்து விடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கியாமத்துடைய நாள் வருகின்ற போது தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். மசாஜிதுஹும் ஆமிரா, கியாமத்துடைய நாள் ஏற்படுகின்ற போது பள்ளி வாசல்கள் அழகாக கட்டப்பட்டிருக்கும். வஹிய ஹராபுன் அனில் ஹுதா, ஆனால் தகுதி இல்லாதவர்கள் நிர்வாகிகளாக இருப்பார்கள். கியாமத்தாளுடைய அடையாளம் பள்ளி வாசல் கட்டிடங்களாக கட்டப்படும் கட்டிடங்கள் நிர்வாகிக்கக்கூடியவர்கள் முஹ்தீன்களாக இருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் மேலே சொல்லப்பட்ட அடையாளங்களும் நிபந்தனைகளும் இல்லாதவர்கள் தகுதியற்றவர்கள் நிர்வாகத்துக்குள்ளே வந்து விடுவார்கள். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகம் அழிந்து விடும் என்பதற்கான அடையாளம். எனவே கண்ணியமானவர்களே, அதே போன்று சில பேர்கள் அவர்களுக்கு பதவி ஆசை இருக்கும், எந்த நிர்வாகம் வந்தாலும் அதனை குழப்புவார்கள், யார் தலைவராக வந்தாலும் அவர்களை விமர்சிப்பார்கள், பதவி மோகம் உள்ளவர்கள். இவர்களை இனம் கண்டால் இவர்களுக்கும் பொறுப்புகளை கொடுக்கக்கூடாது. ஏன், பதவி மோகம் உள்ளவர்களிடத்தில் எப்போதுமே சுயநலம் இருக்கும். அது அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சமூக தலைவர்களாக இருந்தாலும் சரி, சுயநலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் பொறுப்புகளுக்காக வருவார்கள். கண்ணியமானவர்களே, பொறுப்புகளை வாயால் கேட்பதையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அபூதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஆபித், ஜாஹிது ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் ஒரு பற்றற்றவராக வாழ்ந்தவர். இவர்கள் வந்து நபியிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்களே, என்னை அமீராக ஆக்குங்களே, எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்களே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக தஃஇஃபுன் வ இன்னஹா அமானா. அபூதர், நீங்க பலகீனமான ஆள், நீங்க இபாதத் செய்றீங்க, தொழுறீங்க, நோம்பு பிடிக்கிறீங்க, தஹஜ்ஜு தொழுறீங்க, உங்களுடைய இபாதத், ஆனா ஒரு ஊர் ஆளக்கூடிய சக்தி, நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல், மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவம் உங்களிடத்தில் கிடையாது, நீங்கள் பலவீனமானவர், தகுதி இல்லாத உங்களுக்கு நான் இந்த பொறுப்பை தந்துவிட்டால், பொறுப்பென்பது அமானிதம், இதை நீங்க இதை நான் உங்களுக்கு தந்துவிட்டால் இந்த பொறுப்பு கியாமத்துடைய நாளையில் நீங்கள் நரகம் செல்வதற்கும் உலக மக்களுக்கு முன்னால் கேவலப்படுவதற்கும் தகுதி இல்லாமல் பொறுப்பை ஏற்று அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றாத காரணத்தினால் மறுமையில் உலக மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், கேவலப்படுத்துவான், அதனால் இந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாம் அபூதரே என்று அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, பொறுப்புகள் என்பது அமானிதம், இது பதவிகள் அல்ல, சர்வாதிகாரம் அல்ல, இது ஹிதுமத், சேவை, சமூக உணர்வு, சமூக அக்கறையோடு இவைகளை நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். மக்களின் குறைகளை குறை சொல்லக்கூடிய சமூகம் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள், குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். விமர்சனங்களை நாங்கள் பொறுப்பில் எடுக்காமல், அதே போன்று கண்ணியமானவர்கள், நிர்வாகங்கள் மாறிவிட்டாலும் பலத்தையும் நாங்கள் மறக்கக்கூடாது. சில பிரதேசங்களில் பழைய நிர்வாகிகள் பள்ளியை மிக அழகாக கட்டிவிட்டு காலம் முடிந்தவுடன் சென்று விடுவார்கள். புதியவர்கள் வந்து என்ன செய்வார்கள், ஊர் மக்களுடைய சில பேருடைய பேச்சுக்களை கேட்டு பழைய நிர்வாகத்தை மதிப்பதும் கிடையாது, அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஈச்சம் பல மரக்குத்திக்கு மேலே பயான் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு மிம்பர் கட்டப்பட்டது. அதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, அந்த ஈச்சம் பல மரக்குத்தியை நபி அவர்கள் தூக்கி வீசவில்லை. அந்த மிம்பருக்கு பக்கத்தில் அந்த ஈச்சம் பல மரக்குத்தியை வைத்து அசாவை போன்று மிம்பருக்கு மேலே ஏறி நின்று கொண்டு அந்த ஈச்சம் பல மரக்குத்திக்கு மேலே கையை வைத்துக் கொண்டு பயான் செய்ததாக ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. பழைய பள்ளிவாசலில் இருந்த பழைய மிம்பரை கூட நபி அவங்க தூக்கி வீசல்ல, அப்படி அந்த புதிய நிர்வாகம் வந்ததுக்கு பின்னால பள்ளிக்காக வசூல் செய்து பள்ளிக்காக பிரச்சனை பட்டு சில ஊர்களில் பள்ளிக்காக ஜெயிலுக்கு போய் இப்படியான தியாகம் செய்தவர்களை ஒதுக்குறது மிகவும் நன்றி கட்ட தன்மை. யாரு மனிதர்களுக்கு நன்றி செலுத்த மாட்டார்களோ அவர்கள் இறைவனுக்கும் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்பதையும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு சொல்லி தந்திருக்கு. எனவே நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்கள் அமானிதமாக பொறுப்புகளை ஏற்று செயல்பட வேண்டும். ஊர் மக்கள் பழைய நிர்வாகங்களை மதிக்க வேண்டும், அவர்கள் செய்த சேவைகளை பாராட்ட வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா தகுதியானவர்களை இனம் கண்டு அவர்களின் மூலமாக பள்ளி வாசல்களை செழிப்பாக்கக்கூடியவர்களாக, சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியல்வானாக. யாழ்லங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ் உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மன்னிக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.